إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الكلام كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر سرنا كمن وجه سرنا نوم مريم فلنش عاشقين مردك مرا ولنايا الله ولنك سندمان ساندير سنبات سكية جوار سنمان جوالغر انتانغر يمسيبن ميلان من محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم على ورمي அந்நவர்களும் குடும்பத்தினர்களும் தோழர்களும் தொடர்ந்தவர்கள் முகேன்கள் முஸ்லீம்கள் அநேகர்கள் மீண்டும் என்பவர்கள் உண்டாகட்டும் ஏறிய நன்றி வல்லவன் அல்லாஹ்வால் முஸ்லீம்களாகிய எங்கள் மீது விதியாக்கப்பட்ட இரண்டு பெருநாட்களில் ஒன்றான புனிதமிகு ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தில் அதனுடைய தொழுகையை தொடர்ந்து கொண்டு நாம் இப்போது இந்த மைதானத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறப்படுகிற ஒரு மிக முக்கியமான ஒருவர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்நவர்களுடைய அந்த விடயம் ஒரு சாதாரணமானது அல்ல. அவர்கள் செய்த தியாகம், அவர்களுடைய மனைவி செய்த தியாகம், அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் தன்னையே அறுக்க தன் தந்தை முன்வந்த போது அதற்கு இணங்கி அந்த விடயம் எல்லாம் சாதாரணமானது அல்ல. எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரும் தியாகங்களை நினைவு கூறுவதற்காக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த பெருநாளுடைய தினங்களாகும். எனவே இப்படிப்பட்ட இந்த தினத்திலே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் நமது தியாகங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுக்காக இந்த பெருநாளை நடைபெறும் போது உண்ணாமல் வர வேண்டும் என்ற ஒரு நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறான் அவருடைய சூழ்நிலை மூலம். அதே போலதான் அந்த இப்ராஹிம் நபி தன் மகனையே அறுத்து பலியிடுவதற்கு முன்வந்தார்கள். அப்படிப்பட்ட தியாகத்திற்கு மத்தியில் குறைந்தபட்சம் ஒரு வார்த்தையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்துக் கொடுக்க வேண்டும், அல்லது ஏழு பேராவது சேர்ந்து ஒரு நாட்டை குறும்பாடை கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும் என்ற நியதியை அல்லாஹுக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். குர்பானி என்றாலே நெருங்குதல், அல்லாஹுடத்தில் நெருக்கத்தை பெறுதல் என்பதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அல்குர்ஆனிய வசனத்தை அடிப்படையாக வைத்து சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆனிய அல்லாஹு தஆலா மூன்றாவது அத்தியாயம் 103வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நீங்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய வகையை பற்றி பிடித்து ஒரு கூட்டமாக ஆகிவிடுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது செய்த ஞானத்தை அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் நீங்கள் இந்த சத்திய மார்க்கத்துக்குள் வருவதற்கு முன்பதாக எப்படி இருந்தீர்கள் என்றால் விரோதிகளாக எதிரிகளாக இருந்தீர்கள். எனவே உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் இணைப்பை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அறிக்கொடையினால் நீங்கள் இப்போது சகோதரர்கள் என்று ஆகியிருக்கிறீர்கள். எனவே இப்படி ஒரு கூட்டமாக ஆகுவதற்கு முன்பு நீங்கள் பிரிந்திருந்த நேரத்தில் நீங்கள் சகோதரர்களாக உள்ளத்தால் ஒன்றிணைக்கப்படாமல் இருந்த சந்தர்ப்பத்திலே உங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததென்றால் நரகத்திற்கு போவதற்கு அண்ணா இல்லா என்று அதனுடைய ஓரத்தை இருந்து கொண்டிருந்தீர்கள். எனவே இப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ் என்று உங்களை பாதுகாத்து இப்படியாக இந்த சத்திய மார்க்கத்திலே ஒற்றுமைப்படுத்தி ஒரு கூட்டமாக ஆக்கி வகையின் அடிப்படையிலே ஒன்றுபடுத்தியிருக்கிறான் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் சொல்கிறான். மாயாட்டி இப்படித்தான் அல்லாஹ் அவனது வசனங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். ஏன் தெரியுமா? நேர்வழி சொல்வதற்காக என்று அல்லாஹு தஆலா இந்த மூன்றாவது அத்தியாயம் 103வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனிய வசனம் அடிக்கடி ஒவ்வொருவர்களுடைய தேவைக்கும் பயன்படுத்தப்படுகிற ஒரு வசனமாக போயிருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுடைய கட்சிக்காக வாக்கை வாங்க வேண்டும் என்றால் அவர்களும் சொல்லுகிற வாசகம் இதுதான். எல்லோரும் ஒரு கூட்டமாக ஆகுங்கள் என்று இயக்கவாதிகள் மார்க்கம் பேசுகிறவர்கள் எல்லாம் தங்களுடைய பக்கம் ஆட்களை அழைக்க வேண்டும் என்றால் அவர்களும் பயன்படுத்துகிற ஒரு வசனமாக ஒரு அல்குர்ஆனிய ஆயத்தாக இந்த ஆயத்து ஆகி போயிருக்கின்றது. இதற்கிடையில் இந்த வசனத்தினுடைய யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவர்களும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா மிக முக்கியமாக இந்த அல்குர்ஆனிய வசனத்திலே மூன்று விஷயங்களை குறிப்பிடுகின்றார். முதலாவது, வஅத்ஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய வஹியை பற்றி பிடித்து, வஹி என்றால் அல்குர்ஆன் அல் ஹதீஸ், இந்த இரண்டையும் மட்டும் பற்றி பிடித்து ஒரு கூட்டமாக ஆகிவிடுங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாகும். இன்றைக்கு உலகத்திலே அல்குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் கொள்கையாக கொண்டு ஒரு கூட்டமாக, அந்த கூட்டம் முஸ்லீம்களின் கூட்டம், அல்லாஹ்வுடைய தூதர் அதனை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அடையாளப்படுத்தினார்கள். அப்படி இந்த சமுதாயம் இருக்கிறதா என்று நாங்கள் சிந்திக்க தலைமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக அப்படி இன்றைக்கு உலகத்திலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஏற்றாலேயே தலைமைத்துவமாக கொண்டு இயங்குகிற எங்களை தவிர இந்த உலகத்தில் எந்த ஒரு கூட்டமும் அப்படி இல்லை. வெறுமனே தங்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுகின்றவர்களை பற்றி நாங்கள் ஆய்வு செய்து பார்ப்போம் என்றால் அவர்கள் ஒன்றியத்தில் அவருடைய மூலாதாரம் அல் குர்ஆன், அல் ஹதீஸ், இஜ்மா, கியாஸ், இஜ்மாவு சஹாபா என்று பல மூலாதாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நேர்வழி கிடையாது. அல்லது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று பெயர் வைத்தவர்களை பார்த்தோம் என்றால் அல் குர்ஆன் மட்டும்தான் மூலாதாரம் என்று சொல்கிறார்கள். அவர்களும் அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூட்டம் இல்லை. எனவே இப்படி உலகத்திலே பேருக்கு பேரை வைப்பதன் மூலம் ஒருவர் முஸ்லீமாக முடியாது, அந்த முஸ்லீம்களின் கூட்டமாக முடியாது. அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் யாரெல்லாம் பின்பற்றி இப்படி வாழ்வார்களோ அவர்கள் தான் அந்த முஸ்லீம் கூட்டம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உலகத்திலே மிக குறைந்த அளவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எங்களை பார்த்து சிலர் கேட்கின்றார்கள், உங்களை யார் ஜமாத்தாக இருக்க சொன்னது, உங்களை யார் இப்படி ஒரு கூட்டமைப்பாக இருக்க சொன்னது என்று கேட்கின்றார்கள். நாங்கள் சொல்கின்றோம், எந்த ரப்புல் ஆலமீன் ஜமாத்தாக தொழுங்கள் என்று சொன்னாலும், எந்த ரப்புல் ஆலமீன் ஜமாத்தாக ஜும்மா தொழுங்கள் என்று சொன்னாலும், அதே ரப்புல் ஆலமீன் தான் நோன்பு பிடியுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னது போல வஅத்ஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய வஹியை பற்றி பிடித்து ஒரு கூட்டமாக ஆகுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அப்ப எங்களுக்கு யாரு ஒரு கூட்டமாக இருக்க சொன்ன என்றால் அல்லாஹ் சொன்னான். ஏனென்றால் இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் நமது விருப்பம் போல் வாழ்ந்து விட்டு செல்வதற்காக வரவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்தது என்னை வணங்கி வழிபடுவதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அல்லாஹ்வின் விருப்பம் என்னவென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் ஒரு ஜமாத்தாக இருக்க வேண்டும், ஆனால் இந்த அடிப்படைகளை மக்கள் மறந்து இன்னைக்கு உலகத்திலே ஒரு ஜமாத்தாக இல்லை. நாங்கள் பார்க்கிறோம் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்திலே நாளுக்கொரு நாள் பெருநாள் இருக்கிறார்கள், நாளுக்கொரு நாள் நோன்பு இருக்கின்றார்கள். நேற்று ஒரு சமுதாயம் அதாவது பெருநாள் எடுத்திருக்கிறார்கள், அதற்கு முந்தைய நாள் ஒரு சமுதாயம் பெருநாள் எடுத்திருக்கிறார்கள், இன்றைக்கும் ஒரு சமுதாயம் பெருநாள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜமாத்துல் முஸ்லிமீனை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இந்த மூன்று நாளும் பெருநாள் எடுத்தவருடைய நிலைமை என்ன? அவர்களிடத்திலே போய் கேட்டால் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்றால் ஏன் இப்படி மூன்று நாளைக்கு பெருநாள் எடுக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே ஒரு மௌலவியோடு நான் பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொல்லுகிறார், இப்படி நமது நாட்டிலே இரண்டு பெருநாள்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் ஜம்மியத்துல் உலமாவை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஜம்மியத்துல் உலமாவை சரிப்படுத்தினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணலாம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனை இந்த இலங்கை திருநாட்டுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்வது இந்த உலகத்திலே வாழுகிற முழு மனிதர்களையும் ஒன்றுபடும்படிதான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர இலங்கையிலே வாழுகிறவர்களை மட்டும் ஒன்றுபடுங்கள் என்று சொல்லவில்லை. இலங்கையிலே உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு பெருநாள் எடுத்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து விடுமா? கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், சீனாவிலே இருக்கிறவரும் சவுதியில இருக்கிறவரும் இலங்கையில இருக்கிறவரும் முழு உலகத்தில இருக்கிறவரும் ஒரே நாளில் பெருநாள் எடு, ஒரே நாளில் நோன்பு வை. இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த யதார்த்தத்தை புரியாமல் ஆளுக்கு ஒரு நாளில் நோன்பு முடிக்கிறார்கள், ஆளுக்கு ஒரு நாளில் பெருநாள் எடுக்கிறார்கள், கேட்டால் எல்லோரும் முஸ்லீம்கள் என்று சொல்கிறார்கள். இது எப்போது சாத்தியம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிற பிரகாரம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி ஒரு தலைமைத்துவம், ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாஅத் என்று ஆகுகிற போதுதான். அப்படி ஒரு ஜமாஅத்தாக இருந்து கொண்டு வாருங்கள், இந்த ஜமாஅத்தில் சேருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் என்றால் என்ன சொல்கிறார்கள், உங்களை யார் ஜமாஅத்தாக இருக்க சொன்னது என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் நாங்கள் எப்படி ஜமாஅத் தொழுகைகளை நடாத்த முடியும்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே அந்த ஜமாஅத் தொழுகையை நடத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்று அவர்கள் ஜமாத்தாக தொழுகிறார்கள், ஒருவரை இமாமாக ஆக்கினார்கள். அதுபோல இன்றைக்கு நாங்களும் தொழுகிறோம். இப்படி வணக்க வழிபாடுகள் ஜும்மா தொழுகை அன்று நடத்தினார்கள். ஜும்மாவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் நிகழ்த்தினார்கள், சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். அதே அடிப்படையாக நாங்களும் செய்கிறோம். இது போலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இருந்தார்கள். சஹாபாக்களும் அந்த கூட்டத்திலே பையத்து செய்து அதில் சேர்ந்து கொண்டார்கள். அதே அடிப்படையில் லக்கத் காதலக்கும் பி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையிலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு இந்த மார்க்கம் 73 ஆக பிரியும், அதில் 72 நரகம், ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம். யார் என்று கேட்ட போது, நானும் என் தோழர்களும் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோமோ அப்படி வாழுகிற அந்த கூட்டம் சுவர்க்கம் போகும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியாக வாழுகிற போதுதான் அந்த சுவர்க்கத்தை அடையலாம். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உலகளாவிய ரீதியில் ஒன்றுபட்டிருந்தார்கள். அதனால் ஒரே நாளையில் பெருநாள், ஒரே நாளையில் நோன்பு, இப்படி அவர்களுடைய நிலைமைகள் காணப்பட்டது. இன்றைக்கு இந்த சமுதாயம் அப்படி இருக்கிறார்களா என்றால் எதிலும் இப்படி இல்லை. தொழுகையை பார்த்தால் நபி வழிக்கு மாற்றமான தொழுகை, பர்தாவை பார்த்தால் நபி வழிக்கு மாற்றமான பர்தா, தாடியை பார்த்தால் நபி வழிக்கு மாற்றமான தாடி, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும். அதிலே பெருநாளை பார்த்தால் ஆளுக்கு ஒரு நாள் பெருநாள், அதே போன்று அரபாவுடைய தினத்தை பார்த்தால் ஆளுக்கு ஒரு நாள் அரபா, இப்படி எல்லாத்திலையும் இந்த சமுதாயம் மாற்றமாகவே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நியதி ஒரு ஜமாத்தாக இருக்க வேண்டும். இது நபிகளாருக்கு மட்டும் சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. நீங்கள் எடுத்து பாருங்கள், 42 அத்தியாயம் 13 வசனத்தில் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று இப்ராஹிம், மூசா, ஈசா எல்லோருக்கும் அல்லாஹ் வகி மூலம் சொன்ன ஒரு விஷயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்லுகிறார். அந்த செய்தி, அன் அகீமுத்தீன் வலா தத்ஃபரகூ, நீங்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாக இருந்து இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். இது எல்லா நபிமார்களுக்கும் சொல்லப்பட்டது. அதே போன்று அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள், 22:78 அல்லாஹ் சொல்கிறான், ஹுவ ஸம்மாகுல் முஸ்லிமீன் மின் கப்லு வஃபீ ஹாதா, அவன்தான் உங்களுக்கு முஸ்லிம்கள் என்று இப்பயும்
இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுடைய காலத்திலும் பேர் வைத்தார் என்று அல்லாஹ் சொல்கின்றார். தௌஹீத்வாதி, தப்லீக்வாதி, தரீக்காவாதி காட்டுங்கள் அல்குர்ஆன் சொன்னாங்களே அட்ட முடியாது. அல்லாஹ் வைத்த பேர் முஸ்லீம்கள் என்று மட்டும்தான். அல்லாஹுவை பின்பற்றுகிறோம், அவருடைய தூதரை பின்பற்றுகிறோம், குர்ஆன் சுன்னா மட்டும்தான் எங்களுடைய மூலாதாரம் என்றால், இந்த முஸ்லீம் என்ற நாமத்திற்கு அப்பால், முஸ்லீம்களின் கூட்டம் என்ற நாமத்திற்கு அப்பால், இயக்க பெயர்களோடு மதுரவு பெயர்களோடு வாழ்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லீம்கள் என்ற நாமத்தோடு தான் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனது மரணத்துக்கு பின்னாலும் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் 12 ஹலீஃபாக்கள் வரும் வரைக்கும் ஒரு ஜமாஅத்தாக, ஒரு கூட்டமைப்பாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், சை முஸ்லிமிலே 1821 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று அது இருந்தது. இதற்கு பெரிய ஒரு ஆதாரம் தான் பெருநாள் தொழுகைக்கு அழைப்பு விடுக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுத்தார்கள். உம்மு ஆத்தியா என்ற நபி தோழி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஹயம் ஏற்பட்ட, மாதவிடா ஏற்பட்ட பெண்களையும், அதே போன்று திரைகளுக்குள் காலமெல்லாம் மறைந்து வெளியிலே வராமல் இருக்கிற கன்னி குமர்களையும் பெருநாள் தொழுகைக்காக வெளியேறி வர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். எப்படி சொன்னார்கள், தொழுகையிலும் அவர்களுடைய பிரார்த்தனையிலும் வந்து கலந்து கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் மாதவிடாய் வந்த பெண்கள் தொழுகையில் கலந்து கொள்ளாமல் மைதானத்தில் ஓரமாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ ஒரு பெண்மணி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, முகத்தை முழுமையாக மூடி அணிகிற அந்த ஜில்பாப் இல்லாத பெண் என்ன செய்வாள்? சொல்லுகிறார்கள், முகமூடி இருக்கிற பெண்மணி முகம் உட்பட முழுமையாக தன்னை மறைக்கிற ஆடை இருக்கிற, மேலதிகமான ஆடை வைத்திருக்கிற பெண் இல்லாதவர்களுக்கு கொடுத்து குண்டிக்கு வருவாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், புகாரியிலே 351 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கிறது. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களை வைத்து பார்க்கிற போது நபிகளார் மிக தெளிவாக அவருடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு அமைப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நான் தொழுகைக்கு வரைகிற போது கூட பெருநாள் தொழுகையிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய தொழுகையில் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். எங்கேயாவது சொன்னார்களா, தௌஹீத் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள், தப்லீக் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள், தரீக்காவுடைய தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள், எஸ்எல்டிஜே தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள் சொன்னார்களா? கிடையவே கிடையாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய சமூகமும் ஒரு ஜமாத்தாக இருந்தார்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு ஜமாத்தாக இருந்தார்கள். 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த 12 ஹலீஃபாக்களுக்கு பிறகு இந்த உம்மத்து 73 பிரியும். அதிலே 72 நரகம் போகும். ஒரே ஒரு கூட்டம் சுவர்க்கம். அந்த கூட்டம் அல் ஜமாஅ என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தி வைத்து இப்படி பிரிவுகள் காணப்படுகிற நேரத்திலே எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய இமாமையும் பற்றி புரியுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், சஹீஹ் புகாரிலே 3606 இலக்கத்திலே இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவு ஆதாரங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இந்த வசனத்திலே அடுத்த ஒரு தொடர் வலாத்த பர்ரகு, திரும்பி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒரு கூட்டமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு பிரிந்து விடாதீர்கள் என்று அடுத்த விடயத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியக்கூடாது என்று சொன்னதற்கு காரணம் அந்த 72 பிரிவு நரகம் போகிறது. நவுதில்லா, நரகத்தினுடைய அந்த கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான், அந்த பிரிவுகளை விட்டு ஒதுங்கி இந்த ஜமாஅத்துல சேருங்கள் என்று அவருடைய தூதர் மூலம் நமக்கு கட்டளையிடுகிறார். பிரிவினை என்பது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாகும். தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து தாங்களும் பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்களே, அந்த முஷ்ரிக்குகளில் ஆக வேண்டாம். எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் உலகத்துக்கு ஒரு ஜமாத், ஒரு தலைமைத்துவம் நாங்கள் பார்க்கிறோம். மாற்றமாக யாருக்காவது சொல்ல முடியுமா அந்த நபிமார்கள் எல்லாம் பிரிந்திருந்தார்கள் என்று? காட்ட முடியாது. நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஒரு ஜமாத், ஒரே தலைமைத்துவம் காட்ட முடியுமா? அவர்களுக்குள் பிரிவு இருந்தது என்று இப்படி 2-3 பெருநாள்கள் எடுத்தார்கள் என்று சொல்ல முடியுமா? காட்ட முடியாது. நபிகளாருக்கு பிறகு 12 ஹலீபாக்கள் வரும் வரைக்கும் ஒரு ஜமாத் ஒரே தலைமைத்துவம்.
அன்புக்குரிய சகோதரர்களே,
இப்படியாக இந்த பிரிவுகள் தோன்றுகிற காலத்திலும் இந்த பிரிவுகளோடு போய் சேருங்கள் என்று சொல்லவில்லை.
எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி நபிகளாருடைய காலத்திலே இருந்தது போல ஜமாத்துல்
முஸ்லிமீன் என்றும் ஒரு தலைமைத்துவத்தை கொண்டும் அவர்கள் செயல்பட்டால் அதிலே போய் சேர்ந்து கொள்ளுங்கள். போலிக்கு பேரை வைத்தால் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ஆக முடியாது. மூலாதாரத்தை பார்க்க வேண்டும். அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் மட்டும் பின்பற்றுகிறார்கள் என்று அங்கே பார்த்தால் அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் பின்பற்றுகிற ஒரே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவியால் நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் நாங்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த பிரிவினை என்பது அல்லாஹ்வுக்கு நினைவேற்பு. நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். சூரத்து ரோம் என்ற அத்தியாயத்திலே 31வது வசனம் தொடர்ந்து 32வது வசனங்கள் வரை அல்லாஹ் இதனை சொல்லியிருந்தார். எனவே நினைவேற்பு என்றால் சாதாரணமானது அல்ல. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் தான் ஆயுதவர்களுக்கு மன்னிப்பானாம். ஆனால் அவனுக்கு யார் இணை வைப்பாரோ அதனை மன்னிக்கவே மாட்டானா. இன்னகு மையிஷ்ரிக்கில்லா பகது ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா வ மக்வாஹுன்னார். யாரு அல்லாஹ்வுக்கு இணை கட்டிப்பாரோ அவருக்கு சுவர்க்கம் போவது ஹராம். அவரால் போகவே முடியாது. அவர் நிரந்தரமாக தங்குகிற இடம் நரகமே ஆகும் என்று அல்லாஹ்வுத்தால அல் குர்ஆனிலே சொல்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இது இந்த அல் குர்ஆன் வசனத்துடைய 2வது பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. 3வது விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த சத்தியத்துக்குள் வருவதற்கு முன்பு விரோதிகளாக இருந்தீர்கள். எனவே இந்த சத்தியத்திலே உங்களை ஒன்றுபடுத்தியதன் மூலம் உள்ளத்தால் அல்லாஹ் ஒற்றுமைப்படுத்தினான் என்ற விஷயத்தை சொல்லிவிட்டு இது அல்லாஹ்வின் பெரிய ஞானத்து என்று கூறுகிறார். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் உள்ளத்திலே சொல்லுகின்ற போது லவ் அன்ஸத்த மாஃபில் அருமே மா அல்லத்த பைல குழு. நபியே, இந்த பூமியிலே உள்ள எல்லாத்தையுமே நீங்க செலவழித்தாலும் இந்த மக்களை உள்ளத்தால ஒன்றுடைக்க உங்களால் முடியாது என்று சொல்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு தௌஹீத் என்பவர்கள் எத்தனையோ தௌஹீதாக பிரிந்து கடைசியிலே தௌஹீத் கூட்டமைப்பு என்று உருவாக்கி பார்த்தார்கள். அதுவும் பிரச்சனை. இப்படி எத்தனையோ இயக்கங்கள் ஊருக்குள் பல பள்ளிகள் பிரிந்து கடைசியில் அனைத்து பள்ளிவாசல சம்மதங்கள் என்று உருவாக்கி பார்த்தார்கள். அதுவும் பிரச்சனை. இப்படி உலகத்திலே ஒற்றுமையை ஏதாவது ஒரு வழியில் ஏற்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள். மார்க்கத்துக்கு அப்பாலே போய் அரசியல் ரீதியாக வேணும் இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறார்கள். அதற்கு முடியாமல் இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஏற்படுத்தின ஒற்றுமை அல் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பிற்காக மட்டும்தான். எனவே இப்படி ஒற்றுமையாக ஏற்படுத்தி எங்களை அல்லாஹ் சகோதரர்களாக ஆக்கியிருக்கிறார். எனவே இந்த வசனத்திலே எங்களுடைய சகோதரத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஞானத்து அதனை நாங்கள் ஒரு அருட்கொடையாக கருதி அந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். லா தஹாஸது, சகோதரத்துவத்தை பாதிக்கிற விஷயங்களை அவருடைய சஹாபாக்கள் சொல்லுவார்கள். லா தஹாஸது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். ஒருத்தரை ஒருத்தர் பொறாமைப்பட்டீர்கள் என்றால் சகோதரத்துவம் பாதிக்கப்படும். வலா தனாகசு, சகோதரன் ஒரு பொருளை வாங்குவதற்காக இருக்கிற போது நீங்கள் விலையை கூட்டி அவரை வாங்காமல் ஆக்கிவிடாதீர்கள். வலா தபாகலு, ஒருத்தரை ஒருத்தர் குரோத விரோத மனப்பாங்கோடு பார்க்காதீர்கள். வலா சதாபரோ, ஒரு சகோதரன் மற்ற சகோதரனையோ ஒரு சகோதரி மற்ற சகோதரியையோ புறக்கணிக்காதீர்கள், கணக்கெடுக்காமல் விட்டுவிடாதீர்கள். உங்களில் சிலர் மற்ற சகோதரனுடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் பண்ணாதீர்கள். ஒரு சகோதரன் ஒரு பொருளை விற்கிறான் என்றால் அவனுக்கு வியாபாரம் போக்காட்டாமல் இருப்பதற்காக நமக்கு அந்த வியாபாரம் வருவதற்காக வேண்டி அவனுக்கு எதிராக பிசினஸ் பண்ணாதீர்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்றும் சகோதரர்கள் என்றும் ஆகிவிடுங்கள். அல் முஸ்லிம் அபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் என்பவன் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரனாவான். கூட பிறந்த காக்கா ரம்பி போல உறவு. இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அகுல் என்ற வாசகத்தை இந்த இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கு பயன்படுத்துகிறார்கள். வேற எவ்வளவோ இருக்கிறது, ஆனால் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் என்ற உறவுக்கு அப்பால் வேற எந்த உறவையும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சகோதரர்கள் என்ற உறவையை பயன்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, கூட பிறந்த காக்கா தங்கி போல, கூட பிறந்த தாத்தா தங்கச்சி போல இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட வேண்டி இருக்கிறது. சொன்னார்கள், லா யஸ்லிமுஹு
தன் சகோதரனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான்,
அவனை விரிவுபடுத்த மாட்டான்.
தக்குவா அல்லாஹ்வை பயப்படுகிற விளையாட்டம் என்பது இங்கே இருந்து வர வேண்டும் என்று இந்த விஷயத்தை மூன்று முறை சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பாவத்தால் போதுமானது என்னவென்றால் தன் சகோதரர்கள் இழிவாக பார்ப்பது என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு சகோதரனையும் ஏதோ ஒரு அடிப்படையிலும் நாங்கள் கேவலமாக இழிவாக பார்க்கக் கூடாது. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வை அந்தஸ்தால் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறார். குல்லுல் முஸ்லிம் அலல் முஸ்லிம் ஹராம், ஒவ்வொரு முஸ்லீமும் மற்ற முஸ்லீமுக்கு செய்யக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட சில விஷயங்கள் இருக்கின்றன. அவைகள் தமுகு, ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை கொலை செய்யக்கூடாது, ரத்தத்தை ஓட்டக்கூடாது, அப்படி ஓட்டினால் அவன் காவிராகி விடுகிறான். அதே போன்று வமானு, மற்ற முஸ்லீமுடைய சொத்தை களவெடுக்க கூடாது, சூறையாடக்கூடாது, அவன் சொத்து ஹராம். மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும், மற்ற முஸ்லீமுடைய மானம் ஹராம். எங்களால எந்த ஒரு முஸ்லிமான சகோதரியோ சகோதரனோ அவருடைய மானம் போரளவுக்கு நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் சை முஸ்லிமில 2564 இடத்தில் பதிவாகி இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு இஸ்லாம் சொல்லுகிற சகோதரர்களாக நாங்கள் இருக்கிறோமா சிந்திக்க கடமைப்படுத்திக்கிறோம். எங்களில் எத்தனையோ பேர் மற்ற சகோதரர்களோடு பேசாமல் இருக்கிறோம் இன்று வரைக்கும், எங்களில் எத்தனையோ பேர் மற்ற சகோதரிகளோடு பேசாமல் இருக்கிறோம் இன்று வரைக்கும். இந்த சத்திய கூட்டம் சுவர்க்கம் போகும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதற்குள் இருந்து கொண்டு இப்படி பேசாமல் கலைக்காமல் வெறுத்த நிலையில் இருப்பவர்கள் சுவர்க்கம் போக முடியுமா? நிச்சயமாக முடியாது. பேருக்கு ஊருக்கு நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவருடைய தூதருடைய வழிகாட்டிலே நிச்சயமாக அவர்கள் நான் சுவர்க்கம் போக முடியாது. எத்தனையோ பேர் ஜெம்ம விரோதத்தோடு குரோதத்தோடு வாழ்கிறோம். அல்லாஹ்வுக்காக நாம் என்ன தியாகத்தை செய்திருக்கிறோம்? அந்த இப்ராஹிம் நபி தன் மகனை அறுத்து கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். அந்த இப்ராஹிம் நபியினுடைய மனைவி அல்லாஹ் கட்டளையிட்டார் என்பதற்காக உண்ண உணவு இல்லாமல், குடிக்க பானம் இல்லாமல், மனிதர்களை இல்லாத பாலைவனத்தில் தன் குடும்பத்தோடு தன் கை குழந்தையோடு இருப்பதற்கு முன் வந்தார்களே. இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தையா நாங்கள் செய்கின்றோம்? குறைந்தபட்சம் ஒரு சகோதரனுடைய தப்பை தவறை மன்னித்து அல்லாஹ்வுக்காக விட்டுக் கொடுப்போடும் அவரோடு முன் வந்து சலாம் சொல்வதற்கு நாங்கள் தயாரில்லாமல் இருக்கிறோம், முசாபா செய்வதற்கு தயாரில்லாமல் இருக்கிறோம். கடந்த வருஷம் இந்த திடலிலே ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடியவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை. அதற்கு முந்தைய வருடம் நோன்பு பெருநாள் கொண்டாடியவர்கள் எங்களோடு இன்றைக்கு இல்லை. இப்படி இருக்கிற போது எங்களுக்குள் ஏன் இந்த குரோத மனப்பாங்கு? எங்களுக்குள் ஏன் இந்த விரோத மனப்பாங்கு? விட்டுக் கொடுப்புகள், சகோதரத்துவங்கள், புரிந்துணர்வுகள் வர வேண்டும். பெருமனே ஒரு கூட்டமாக இருக்கிறோம், ஜமாத்தாக இருக்கிறோம் என்பது மட்டும் இருக்கக்கூடாது, அதை நடைமுறைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிதாவு அலல் குஃபார். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் காதிர்களோடு கடுமையாகவும் தங்களுக்குள் இரக்கமாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எங்களுக்குள் அந்த இரக்கம் வருகிறதா? தன்னை சகோதரரை கண்டால் சலாம் சொல்லாமல் போகிறோம், புறக்கணித்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் புறக்கணிக்காதீர்கள் என்றார்கள், புறக்கணிக்கின்றோம். எங்களுடைய இந்த இஸ்லாமிய உறவை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, கணக்கெடுக்காமல் போய்விடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அய்யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக்க ஸலாம். எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தன் முஸ்லிமான சகோதரனை மூன்று நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை. ஃபமன் ஹஜர ஃபௌக்க ஸலாம், மூன்று நாளைக்கு மேல் பேசாமல் இருந்தால் என்றால் ஃபமாத தஹலன் நார், மௌத்தா போன நரகம் போய் விடுவார். ஜமாத்து முஸ்லிமில் இருந்தார்தான், பையத்து செய்து இருந்தார்தான், ஆனாலும் பேசாமல் கலைக்காமல் வெறுத்து இருந்ததனால் நரகம் போறார். நவூது பின் அபூ தாவூத் என்கிற கிரந்தத்தில் 4914 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மாற்றம் வர வேண்டும். இந்த கண்ணியமான சங்கையான நல்ல பெருநாளிலே, ஒரு மகிழ்ச்சிகரமான நாளிலே, இந்த விதமான மகிழ்ச்சிகளும் எங்களுக்குள் ஏற்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தத்குலூனல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சொர்க்கம் போக மாட்டீர்கள். வலா தூமினு ஹத்தா தஹாபு, ஒருவரை ஒருவர் நேசம் வைத்து முஹப்பத்து வைத்து அன்பு பாராட்டாத வரைக்கும் உங்களுக்கு ஈமான் வர மாட்டாது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவலா அதுலுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்தும்ஹு தஹாபுதும், உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா, அதை செய்தால் உங்களுக்கு மத்தியில் அன்பு முகப்பத்தை எல்லாம் வருமே, அந்த விஷயத்தை சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு சொல்றார்கள். அப்துல் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்த பரப்புங்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லீமில் 53வது இலக்கத்தில் பதிவாயிருக்கிறது. விரோதத்தோட குரோதத்தோட பேசாம கலைக்காம இருக்கிறவர்கள் ஒருவரை பார்த்தால் மற்றவர் புறக்கணிக்கிறார் என்றால், இந்த ரெண்டு பேர்களில் யாரு சலாத்தை கொண்டு முதலில் ஆரம்பிப்பாரோ அவர் அல்லாஹ்வுக்கு சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உபதேசங்களை கேட்டோம் கலைந்தோம் என்று இருக்காமல் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். எனவே நாம் சொன்ன விஷயங்களை செயலாற்றுகிற நல்ல மனிதர்களாக ஆகுவதற்கு முயற்சிப்போமாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாங்கள் பெரிதும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, கடந்த காலங்களிலே யாரெல்லாம் எங்களோடு இருந்தவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மைதானத்திலே இல்லாமல் போயிருக்கிறார்களோ, யாவா அவருடைய பாவங்களை நாம் மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்துள் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுப்பாயாக. யாவா யாழ்லா, யா ரஹ்மானே, அவருடைய கபர்களை விசாலமாக்கி விடுவாயாக. யாழ்லா யாழ்லா, யா ரஹ்மானே, இன்று யார் யாரெல்லாம் கடந்த காலங்களிலே ஆரோக்கியமாக இருந்துவிட்டு இந்த மைதானத்துக்கு கூட வருவதற்கு முடியாமல் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறார்களோ, யாழ்லா அத்தகைய முஸ்லீம்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுப்பாயாக. யாழ்லா யாழ்லா, யா ரஹ்மானே, யாரெல்லாம் கடல் தொல்லையால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, யாழ்லா அப்படிப்பட்ட முஸ்லீம்களுடைய கடல் பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதையும் சுபிட்சத்தையும் ஏற்படுத்துவாயாக. ரஹ்மானே யாழ்லா, யா ரஹ்மானே, யார் யாரெல்லாம் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாழ்லா அந்த முஸ்லீம்களுக்கெல்லாம் யாழ்லா நல்ல ஆரோக்கியத்தை, உடலியல் ரீதியான உளவியல் ரீதியான ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாழ்லா யாழ்லா, எங்களுக்குள் யாரெல்லாம் குரோத விரோத மனப்பாங்களோடு பேசாமல் கலைக்காமல் வெறுத்து ஒதுங்கியிருக்கிறார்களோ, யாழ்லா அவர்களுக்கு மத்திய ஒற்றுமையை சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா இந்த மண்ணிலே, இந்த உலகத்திலே முழு மனித சமுதாயமும் உன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுகிற மனிதர்களாக ஆக்குவாயாக. யாழ்லா இந்த சத்தியத்தை சத்தியமாக கடைசி வரைக்கும் பின்பற்றி உன்னுடைய ஜென்மத்தில் சேர்ந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு தகுதியான நல்ல அடியார்களாக உன்னை வந்து சந்திக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. யாழ்லா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ஸுனூபனா வஃகதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலகும் ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அடுத்ததாக பெண்கள் தரப்பில் அதை கொண்டு ஆண்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பெருநாள் தொழுகையிலும் தன்னுடைய பிரசங்கத்துக்கு பிறகு விசேஷமாக சதக்காவை பற்றி வலியுறுத்துவார்கள். சத்தம் கேட்கவில்லை என்றால் பெண்களுடைய பக்கமாக போய் அவர்களுக்கு சொல்லுவார்கள், பெண்களே சதக்கா கொடுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகம் பார்த்தேன், உங்களுக்கு இப்ப ஒன்று கொண்டு வரவில்லை என்றால் உங்களை கழுத்துல காதல் இருக்கிற தங்க ஆபரணங்கள் என்றாலும் கொடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அந்த விஷயத்தையும் கட்டாயமாக சதக்கா கொடுங்கள். வந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு என்றாலும் கொடுங்கள், ஈத்தம் பழத்தில் பாதி என்றாலும் தர்மமாக கொடுத்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல ஜும்மாவில் சொல்லும் மாதிரிக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஆளுக்கால் முசாமரா செஞ்சு ஆளுக்கால் வானக்கா செஞ்சு பேசாம கலைக்காமல் இருந்தா நான் இவங்க செஞ்ச அல்லாவுக்காக மன்னிச்சு முன்ன சொல்லி யாரு முந்துறாரோ அவர் அல்லா இடத்துல சிறந்தவர், அல்லா இடத்தில சிறந்தவர் என்று அந்தஸ்துதான் நமக்கு தேவை. எனவே இந்த விஷயங்களை கடைபிடிங்க. அடுத்தது உலகியாக்காக யாரெல்லாம் நியத்தி வச்சிருக்கிறீங்களோ அந்த பிராணியை அனுக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். எனவே அதையும் கருத்தில் கொண்டு அந்த உபகியாவுக்குரிய பிராணி அறுக்கிற ஏற்பாடுகள் இருக்கிறதால, அதே போல வந்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த குளிர்பானம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. எனவே அதையும் குடிச்சு போடுப்போங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.